பிலிப்பியர் 1:12-14 நான் வாசிக்கிறேன். சகோதரர்களே, சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை யாரும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் எனக்கு சில பேர்கிட்ட இருந்து கால் வரும்போது கொஞ்சம் கலக்கமாக இருக்கும். ஏன்னா பொதுவாக பாஸ்டருக்கு கால் வரும்போது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது பாஸ்டருக்கு கால் வராது இல்லைங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைன்னும் போது தான், ஏதாவது தாங்க முடியாது அப்படின்ற நேரத்தில் தான் யூஸ்வலாக கால் பண்ணுறது. அந்த மாதிரி கால் பண்ணி ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கும்போது அவங்க கேட்குற ஒரு 2-3 கேள்விகள், ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு, இந்த பிரச்சனையில் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கலங்கி கேட்பாங்க. ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளையும் இந்த கேள்வி கேட்காமல் இருந்ததில்லை. நம்ம கஷ்டங்கள் இக்கட்டுகள் வரும்போது நான் ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், ஏன் இந்த பாடம் அனுபவிக்கணும், நான் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் ஏன் இந்த இக்கட்டான சூழ்நிலை, எனக்கு யாருக்கும் வர முடியாத சூழ்நிலை மாதிரி நம்ம அதை நினச்சி நம்ம சந்தோஷத்தை இழந்துடுறோம். இதை ரொம்ப அழுது வேதனையோடு ஒருத்தர் கேட்கணும்னா இந்த நிருபத்தை எழுதினவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ரோமர் சிறையில் இருக்கிறார். மனுஷ விதமாக பேசணும்னா அவர் திட்டம் பண்ணபடியே அவர் வாழ்க்கை நடக்கலை பல வருஷங்களாக. அவர் ரோமர் 1 சொல்கிறாரு, நான் ரோமுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணுன்ற அதுவும் ஆசையாக அவர் நினச்சிருக்காரு. என்னுடைய பிரயாணம் ரொம்ப செழிப்பான பிரயாணமாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா அவர் நினச்சிருப்பார். அந்த காலத்தில் ஷிப்பில் ஒரு நல்ல பிஸ்னஸ் கிளாஸில் சந்தோஷமாக போய் காஸ்பிளில் சொல்லிட்டு வரலான்ற மாதிரி கூட ஒரு தொந்தரவு இல்லாமல் போயிட்டு வரலான்னு நினச்சிருப்பார். ஆனால் ஆண்டவர் வேறு திட்டம் வச்சுருந்தார். அது ரொம்ப அதிசயமான திட்டம். என்ன பண்ணார், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய மிஷினரி ஜேர்னி எல்லாம் முடித்து ஒரு ஊராக காஸ்பிளை சொல்லி எருசலேமுக்கு வந்தால், எருசலேமில் எல்லா அவர் மேலே ஒரு வெறியில் காத்திருக்காங்க. அவர் வந்த கொன்று தின்னுறணுன்ற மாதிரி காத்திருக்கிறாங்க. அவர் வந்த உடனே அவர் ஆலயத்தில் பொருத்தனை பண்ணி வராரு. அவர் மேலே இல்லாத பொல்லாத பழியை சுமத்தி அவர் அந்நியர்களை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்தாருன்னு சொல்லி பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. அவரை அடித்து கொன்னே போட்டிருப்பாங்க, சுக்கு நூறாக பிச்சு இருப்பாங்க. அது ஆலயம் ஆச்சேன்னு சொல்லி வெளியே தர தரான்னு அடித்து போட்டு இழுத்துட்டு வந்து அங்கே தலையை வெட்டியிருப்பாங்க, கல்லெறிஞ்சு கொன்று இருப்பாங்க. அதுக்குள்ளே திடீர்னு ஒரு ரோமர் ஆஃபீஸர் வந்து பவுலை வந்து அவங்ககிட்டேருந்து கட்டாயமாக இழுத்துக்கிட்டு வந்தார். போகும்போது அடி அடின்னு இழுத்துக்கிட்டு மனுஷன் பாடியை தூக்கிட்டு வந்துட்டார். வந்து அவர் பவுலை சிறையில் வச்சுருந்தார். அவர் ஆளுகிற பிராந்தியத்தில் கலகம் வரக்கூடாது, இவரை வெளியே விட்டோன்னா விட மாட்டாங்களே இவங்கன்னு சொல்லி பவுலியை சிறையில் வச்சுருந்து அந்த மக்கள் எவ்வளோ வெறியாக இருந்தாங்கன்னா பவுல் மேலே 40 ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டாங்களாம். பவுல் தலை வெட்டுற வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம், தண்ணி கூட குடிக்க மாட்டோம். உங்களுக்கு யாராவது அப்படி பண்ணாங்கன்னா, பொருத்தனை பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், தூங்குவீங்களா நீங்கள்? அந்த கஷ்டம் பவுலுக்கு. ஜெயிலில் இருக்கிறாரு. அப்போ அந்த ஆஃபீஸருக்கு தெரிஞ்சிருச்சு, இரவோடு இரவாக இவங்க எதுவும் திட்டம் பண்ணி பவுலை கொண்டுடுவாங்க, நம்மளால முடியாதுன்னு சொல்லி அவர் அங்கேருந்து சிசேரியான்ற ஊருக்கு அனுப்பிடுறாரு இரவோடு இரவாக. அங்கே ஃபிலிக்ஸ்ன்றவர் கவர்னர், பிலாத்துடைய இடத்துல அவர் தான் கவர்னராக இருக்கிறாரு. அவர் பவுலை வச்சுக்கிட்டு அவருக்கு என்ன தலைக்கால் புரியலை. அவர் அரசியல்வாதிங்க, எப்படி இப்போ பவுலை விட்டோம்னா இவங்கெல்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களே, யூதர்கள்லாம் நமக்கு விரோதமாக ஆயிடுவாங்களே, நமக்கு கலகம் எதுக்குன்னு சொல்லி பவுலை ஜெயிலே வச்சுருந்தார். என்ன தப்பு பண்ணார், விசாரித்து பார்க்குறாங்க, அவர் மேலே ஒரு தப்பும் இல்லை. ஜெயிலே எத்தனை நாள், 2 கேஸ் என்னன்னு தெரில, குற்றம் என்னன்னு தெரில, அரெஸ்ட் வாரண்ட் இல்லை, க்ரைம் இல்லை, எஃப்ஐஆர் இல்லை, 2 ஜெயிலில் பவுல் சிசேரியாவில் இருந்தார். இவர் அந்த ஃபிலிக்ஸ் பவுல் லஞ்சம் கொடுப்பாரான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாராம். பவுல்கிட்ட எங்க இருக்கு லஞ்சம், இருந்தாலும் கொடுக்க மாட்டார் அவரு. சரி, அவர் மாறி இப்போ மாதங்கள் ஓடுது, வருஷங்கள் ஓடுது, அப்படியே ஜெயிலே இருந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபெஸ்டஸ் இன்னொருத்தர் வந்தார், அவர்கிட்டயும் பார்த்தா அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் போய் யாரோ அது அக்ரிப்பா கிட்டே கேட்டால் எனக்கும் தெரியல அப்படின்ன உடனே பவுல் பார்த்து பார்த்து இது இப்படியே போகுது, எங்கேயோ முடிவு இல்லையேன்னு சொல்லி நான் சீசருக்கு முறையிடுகிறேன் அப்படின்னுட்டார். இப்போ சீசருக்கு முறையிட்டா ரோமுக்கு தான் போகணும் இல்லைங்களா. அதனால அவர் என்ன பண்ணார், சரி அவர் ஒரு கப்பலில் போட்டு போப்பார் ரோமுக்கு, சீசருக்கு முறையிட்ட நீ சீசர்கிட்டயே போன்னு சொல்லி ரோமுக்கு அமிச்சாங்க. இப்படியா பவுல் வரணும்னு நினைச்சார். சரி வந்து பத்திரமா சேரலான்னு இல்லாமல் என்ன ஆச்சு, வழியில் வரும்போது கலெக்டர் கிளைமேட் கிளைமேட் பார்த்துட்டு வரக்கூடாது அப்படியே வந்துட்டாங்க. ஒரே புயல், பல நாட்கள் பல வாரங்கள் சூரியன் கூட தெரியாத புயல், பயங்கரமா அலம் மோதிக்கிட்டு எல்லாம் செத்துருவாங்க நினைச்ச அந்த புயல்ல கப்பல் சேதம் அடைஞ்சு சுக்குநூறா உடைஞ்சு அங்க இருந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஒரு தீவுக்கு வந்து சேர்றாங்க. அந்த தீவுல சரி தப்பிச்சோம், கிரேட் எஸ்கேப்னா அந்த தீவுல பாம்பு அவருக்கு கடிச்சிருது. யோசிச்சு பாருங்க, விஷகரமான பாம்பு கடிச்சிருது, செத்துருவாருன்னு நினைச்சாங்க. அவர் எப்படியோ பொழைச்சிக்கிட்டு அந்த விண்டர்லாம் அந்த தீவுல இருந்து உளுந்தவன் பிடிச்சவனு சொல்லி கடைசியில ரோமுக்கு வர்றார். உங்களுக்கு அப்படி ஒரு பிரயாணம் இருந்தா, நம்ம ஊர்ல நம்ம ஷிப்ல எல்லாம் போறதில்ல, ஒரு ஏரோப்ளைன்ல உங்களை ஏற்றி விட்டு திடீர்னு அந்த ஏரோப்ளைன் கிராஷ் ஆகி போய் ஒரு காட்டு மனுஷன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு ஒரு மாதம் அங்க இருந்துட்டு வந்தா என்ன சொல்லுவீங்க, அப்பா யாருக்கும் வராத கஷ்டம் எனக்கு வந்துருச்சு, உயிர் பொழைச்சி வந்தேன். பவுலுக்கு அப்படியெல்லாம் ஆச்சுங்க. ரோமுக்கு வந்தாரு. ரோம்ல அரசன் யாரு, சீசரு நீரோ. நீரோ வந்து கிறுக்கு பிடிச்ச ஒரு அரசன், அவருக்கு தலை கெட்டுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல, திடீர்னு நைட்ல ஒரு முடிவு எடுத்துருவார். கிறுக்கு பிடிச்சவங்களாம் அப்படித்தான் அரசருங்க, என்ன ஒரு முடிவு எடுத்துருவார். அவர் ஈகோ பிடிச்ச ஆளு. அவர் ஒருவேளை பவுல விசாரிச்சிருக்கலாம், விசாரிச்சு பார்த்து எந்த குற்றமும் இல்லைன்னா உடனே உடனே இல்லையா, அவர் உடலை அவருக்கு கிறிஸ்தவர்கள்லாம் பிடிக்காது. சரி அவர் இன்னும் டிசைட் பண்ணலன்னு ஜெயிலில் அவருக்கு என்ன மனசு வந்து கொல்லுன்னா கொண்டுடுவார். அந்த மாதிரி பவுலுடைய எதிர்காலமே ஊசலாடுது, எப்போ தலை போவோன்னு தெரியல, ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. ஜெயிலில் போட்டோன்னா எப்படின்னா அவர் குற்றம் ஒன்றும் நிரூபிக்கப்படாதனால அவர் கொஞ்சம் சுதந்திரங்கள் இருந்துச்சு. அவர் ஒரு அரெஸ்ட் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி சில பேர் அவர் வந்து பார்க்கலாம், ஏன் கூட்டம் கூட்டமாக கூட வரலாம், அவர் பேசணும்னா அவரும் பிரசங்கம் கூட பண்ணலாம். ஆனால் இவர் சீசருக்கு அடியில் இருப்பதனால் சீசருடைய ஒரு இராணுவ வீரன் வந்து அவர் கூட சங்கிலி கட்டிக்கிட்டு இருக்கணும். நம்ம திருடனுங்க தப்பிச்சு போகக்கூடாதுன்னா நம்ம ஊரில் கையில் போட்டுக்கிட்டு போகிறாங்க இல்லைங்களா, போலீஸும் ஒன்று போட்டிருக்கோம், அவன் திருடனுக்கும் போட போகிறான். ஏன்னா திருடனுங்க போலீஸை கூட இழுத்துட்டு ஓடிடுறானுங்க. அந்த மாதிரி பவுலுக்கு அப்படி கட்டி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது, 6 மணி நேரம் ஷிஃப்ட்டு, ஒரு சோல்ஜர் கட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் ஷிஃப்ட் முடிஞ்சாலும் இன்னொரு சோல்ஜர் வரணும். அந்த மாதிரி அவர் தூங்கும்போது சோல்ஜர் தான் கூட கட்டி இருக்கணும், டாய்லெட் போகும்போது இருக்கும்போது படிக்கும்போது எல்லாம் 24 hours அந்த நிலைமையில் அவர் இருந்தார். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் காண்டி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை. நம்ம பவுல் நிச்சயமாக தன்னை கேட்டிருக்கலாம், நியாயமாக கேட்டிருக்கலாம். பவுல் இந்த நேரத்தில் டிப்ரெஷன் ஆயிருந்தால் நம்ம சந்தேகப்படுறதுக்கு இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலை, நமக்கே அப்படி இருந்தால் நமக்கு அவ்வளோ கஷ்டம் ஆகுதே, இவர் சாதாரணப்பட்டவரா, அப்போஸ்தர்களையே பிரதான அப்போஸ்தலனாக, புறமதஸ்தர்களுக்கு பிரதான அப்போஸ்தலனாகிய இவர் மிகவும் படித்தவர், மிகவும் அனுபவசாலி, மிகவும் பிரபலமானவர், புதிய ஏற்பாடில் முக்காவாசி எழுதினவர் இவர், இவருக்கு இவ்வளோ பெரிய துன்பம், இவருக்கு 60 வயசு. இப்போ நம்மளாம் 60 வயசில் என்ன தான் யோசிப்போம், ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு. 60 வயசில் ஜெயிலில் இருக்கிறார். இவரை மாதிரி திறமை இவருக்கு இருக்கிற சபையை போய் நிர்வகிக்கிறதுக்கும், சுவிசேஷத்தை போகாத இடங்களில் சுவிசேஷத்தை கொண்டு போக முடியும், இவரால் போய் அங்கே பிரசங்கம் பண்ணி சபைகளை நிர்வகிக்க முடியும், தலைவர்களை ஏற்படுத்த முடியும், அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதா மிகப்பெரிய அவாஞ்சியாக இருந்துச்சு. இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவரை பிடிச்சி 2 வருஷம் அங்கே கப்பலில் இப்படி கஷ்டப்பட்டு கூட்டு வந்து இங்கே 2 வருஷம் அடித்து வச்சுருக்கிறாங்க. இன்னும் கேஸே முடியல, 4 வருஷம் ஆச்சு ஜெயிலில், முடியல. உங்களுக்கு இருந்தால் எப்படி இருக்கும், வெளியில் இருந்தால் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கலாம், இப்படி இருக்கிறோமேன்னு மன நொந்து தான் போயிருப்பீங்க. கற்பனை பண்ண முடியாத வேதனை, தனிப்பட்ட வழி எல்லாம் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. ஆனால் அதிசயத்தில் அதிசயம், இந்த நிருபத்தில் அவர் எப்படி இருந்தார் போட்டிருக்கு, இதெல்லாம் நினைச்சு பார்த்து அவருக்கு எப்படி இருக்கான், நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன்றார். ரொம்ப சந்தோஷம். 18வது வசனத்துல ஆதலால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன் படுவேன். 4வது வசனத்துல என்னுடைய ஜபங்கள் நான் சந்தோஷத்துல நிரம்பி இருக்கிறது. 2வது அதிகாரத்துல நான் சந்தோஷப்படுகிறேன், என் சந்தோஷத்துல நீங்களும் கலந்துக்கங்கன்றாரு. 3:1 கர்த்தருக்குள் நான் சந்தோஷப்படுகிறேன். 4:4 சந்தோஷப்படுங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷப்படுங்கன்றாரு. என்னங்க ஆச்சு, அவரை பத்தி கவலையா இருக்குது சபைக்கு, அவர் என்ன எழுதுறாரு, நீங்க ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் உங்களுடைய ஸ்தோத்திரங்களை உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், சந்தோஷப்படுங்க என்றார். இதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுறாரு. ஏன், அதைத்தான் இந்த வசனத்துல அவருடைய சந்தோஷத்தின் ரகசியங்கள் ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். இவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் நினைச்சு அவருக்கு எப்படிங்க சந்தோஷம் வர முடியும், ஜெயிலில் இப்போ இருக்கிறத நினைச்சு எப்படிங்க சந்தோஷம் வர முடியும். அதுக்கு தான் நம்ம 2 தலைப்புல நம்ம பார்ப்போம். அவருடைய சந்தோஷத்துக்கு பிரதான காரணம், 2வதாக அந்த சந்தோஷத்துக்கு இருக்கிற 2 ஆதாரங்களை கொடுக்குறார். 2 proofs, evidences of joy. Okay, முதல்ல காரணம் ஏன் அவர் சந்தோஷமா இருக்கிறார் இந்த சூழ்நிலையில. பிலிப்பியர் சபையே கவலைப்பட்டு ஐயோ இப்படி இருக்கிறாரேன்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட்டும் கிஃப்டும் அனுப்பி, எபாஃப்ரடாட்டிஸ் தங்களுடைய ஊழியக்காரனை அனுப்பி அவருக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, பவுல் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, நிலைமை எப்படி இருக்கு. அவர் லெட்டர் எழுதணும்னா என்ன பண்ணியிருக்கிறாரு, கிருபையும் சமாதானமும் சொல்லிட்டு வந்தாரு. உங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், அதெல்லாம் சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பவுல் நீங்க எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க, இப்பதான் சொல்ற. அதான் அவர் சொல்றத பாருங்க என்ன சொல்றாரு, 12வது வசனத்துல, சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள், இங்கிலீஷ்ல ஆல் திங்ஸ் ஹேப்பன் டு மீ, சுவிசேஷம் பிரபலம் ஆகும்படி ஏதுவாயிற்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். சந்தோஷம் வந்து நம்ம கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்குன்னு, கண்ணோட்டம் பெர்ஸ்பெக்டிவ் இங்கிலீஷ்ல இல்லைங்களா, எந்த கண்ணோட்டத்துல பாக்குற. சில பேருக்கு ஒண்ணு ரொம்ப சோகத்தை கொடுக்கலாம், அதே சூழ்நிலை இன்னொருத்தருக்கு பார்த்தா வேற விதமா அவங்க பாக்குறதுனால அதே சூழ்நிலை அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கலாம். பவுலுடைய கண்ணோட்டம் வேற, தனக்கு நடந்த கஷ்டங்களை அவர் வேற கண்ணோட்டத்தில் பார்த்தார். அதனால தான் அவருக்கு அந்த சந்தோஷம். என்ன, தனக்கு நடந்த இத்தனை கஷ்டங்கள் இக்கட்டுகள் எல்லாமே எதில் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கிறாரு, சுவிசேஷம் பிரபலம் ஆகும்படி ஏதுவாயிற்று என்று நான் அறிந்து அதனால நான் சந்தோஷப்படுகிறேன். அவருடைய சந்தோஷம் அவருடைய வசதி அடிப்படையில் இருந்தால் அவருக்கு நிச்சயமாக சந்தோஷம் இருக்காது. அவர் சூழ்நிலையின் அடிப்படையில், அவர் பேரின் அடிப்படையில் நம்ம வச்சிருக்கிறோம் பாருங்க, நம்முடைய சந்தோஷம்லாம் அப்படி தானே, ஏதாவது ஒரு காரியத்தின் மேலே சந்தோஷம் இருக்கும், அது கிடைக்கலன்னா சந்தோஷம் கம்மியாயிரும். அந்த மாதிரி சூழ்நிலைகளோ பொருள்களோ வசதிகளோ உலக காரியத்தின் மேலே இல்லை, அவருடைய சந்தோஷம் எதில் இருந்துச்சு, சுவிசேஷம் பரவுறதுல இருந்துச்சு. பரவுறதுல எத்தனை இக்கட்டுகள் சங்கிலிகள் உபத்திரவங்களுக்கு எனக்கு இருந்தாலும் என்னுடைய உபத்திரவங்கள் மூலமாக சுவிசேஷம் பரவுதே என்று அவர் சந்தோஷப்படுகிறார். அதை பார்க்கிறோம், அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது என்ன சொல்றாரு, சகோதரரே. யாருக்கு சொல்றாரு, சகோதரரே. அது ரொம்ப அந்யோன்யமான வார்த்தை, நம்ம யூஸ் பண்றோம், யாருன்னே தெரியாது, டிவியில நின்றுக்கிட்டு சகோதரரே அப்படின்வாங்க. சகோதரரேன்னா இங்க என்ன அர்த்தத்துல சொல்றாரு தெரியுமா, சுவிசேஷத்துல நீங்களும் நானும் பங்காளிகளா இருக்கிறோம், we are partners in the fellowship. எனக்கு எதுல சந்தோஷம் இருக்குன்றத நான் சொல்லும் போது உங்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. ஏன்னா உங்களையும் என்னையும் சுவிசேஷ பந்தத்துல ஆண்டவர் இணைத்திருக்கிறார், உங்களுக்கு தான் புரியும் இல்லைங்களா. நம்ம கஷ்டம் நம்ம இது வந்து நம்ம பிரதர்ஸ்க்கு சொன்னா தானே நம்ம மனசு தெரியும். அதே அர்த்தத்துல சகோதரர்களே உங்களுக்கு நான் சொல்றேன், இது மற்றவங்களுக்கு தெரியாது இந்த சந்தோஷத்தை பத்தி. சகோதரர்களே தமிழ்ல கடைசியாக வருது, இங்கிலீஷ்ல முன்ன, ஐ வாண்ட் யூ டு நோ, நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். நீங்கள் அறிய, இது போல் அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வார்த்தை, நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இதை நீங்க அறிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. நீங்க இதை கவனமாக சிந்தித்து பார்த்து இதை புரிஞ்சுக்கணும், எல்லாம் தப்பா புரிஞ்சுக்குவீங்க நீங்க. இதை நீங்க அறிய நான் மனதா இருக்கிறேன். இன்னொரு விதத்துல பவுல் சொல்லுவாரு, நீங்கள் இதை அறிய அறியாமல் இருக்க மனதில்லாம இருக்கிறேன். அதனால பவுல் இதை நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும்ன்றார். இது ரொம்ப முக்கியம்ப்பா, இது ரொம்ப ஆச்சரியப்படுத்தலாம் உங்களை. நீங்க என்ன நினைச்சிருக்கலாம், நான் ஜெயில இருக்கிறதுனால சுவிசேஷம் தடைப்பட்டு ஊழியம் பரவாம இருக்குதுன்னு நினைச்சுக்கலாம். நான் ஜெயில, அதுக்கு ஆப்போசிட் நடந்திருக்கு. என்னுடைய கைது செய்யப்பட்டதுனால் சுவிசேஷம் பரவி இருக்கு. என்ன பவுல் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீர், 13வது வசனத்துல, எனக்கு சம்பவித்த இவைகள் சுவிசேஷம் பிரபலம் ஆகும்படி ஏதுவாயிற்று. எனக்கு நடந்த எல்லா காரியங்களும், அந்த காட்டு மிராண்டித்தனமா என்னை அந்த எருசலேம் ஆலயில அடிச்சது, என்னை பயங்கரமா துன்பப்படுத்தி என்னை அரெஸ்ட் பண்ணது, அங்கிருந்து என்னை சிசேரியால ஜெயில ரெண்டு வருஷம் போட்டது, அங்கிருந்து கப்பல்ல என்னை ஏத்தி கப்பல் சேதம் ஏற்றி பாம்பு கடி வாங்கி ஊருக்கு வந்து சேர்ந்து இங்க நீரோக்கியில இருந்து, இது எல்லாத்தையும் நான் திரும்பி பார்க்கும் போது இதெல்லாம் எதுல முடிஞ்சிருக்கு, சுவிசேஷம் பரவுறதுல முடிஞ்சிருக்கு. சுவிசேஷம் முன்னேறதுல அநேகருக்கு பரவுறதுல முடிஞ்சிருக்கு. அதனால அவர் சந்தோஷப்படுறாருங்க. நான் ரோமுக்கு வந்து சுவிசேஷம் வேலை செய்யணும்னு பிளான் பண்ணேன் இல்லைங்களா. நான் வந்து காஸ்பிள் எடுத்து பிளான் பண்ண, ஆண்டவர் அதை விட வேற திட்டம் வச்சிருந்தார். இந்த ரோமுக்கு கொண்டு வந்தாரு, வேற விதத்துல சுவிசேஷம் பரவுறதுக்கு ஆண்டவர் பிளான் பண்ணி இருக்கிறார். என் ஊழியம் தடைப்படப்படலை, என் ஊழியம் வளர்ந்திருக்கிறது. பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில பேஷன் சொல்லுவாங்க, நம்முடைய வாழ்க்கையின் ஆர்வம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு வேற வேற பேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, வேற வேற பேஷன்ஸ். உன்னை காலையில கேட்டோம்னா உங்க பேஷன் என்னங்க, உங்க வாழ்க்கையில எதுங்க ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு, இதுதான் என்னுடைய ஆர்வம், இதுதான் என்னுடைய லைஃப் பேஷன், இதைத்தான் நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதனால தான் என்னுடைய முயற்சிகள் ரொம்ப போகுது. என்ன உங்க லைஃப் பேஷன்ஸ், இதுதான் உங்க சிந்தனையில ரொம்ப இருக்குது. இந்த பெரிய மனுஷனுடைய இருதயத்தின் ஆர்வம் பேஷன் என்ன தெரியுமா, உலகம் எங்கும் சுவிசேஷம் பரவணும், அதுதான் அவருடைய பிரபலம் ஆகணும்னு போட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு ஆழமான பேஷன்னா ஆர்வம்னா, அது நடப்பதற்காக தனக்கு என்ன நடந்தாலும், தன் உடம்புக்கு என்ன நடந்தாலும், தன் பேருக்கு என்ன நடந்தாலும், அதை பத்தி கொஞ்சம் கூட அந்த மனுஷனுக்கு கவலையே இல்லை. தனக்கு இருந்த வாழ்க்கையின் வெறி ஆர்வம் சுவிசேஷம் பரவணும், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு ரகமான மனுஷன். ஒரே காரியம் அவருக்கு வாழ்க்கையில, சுவிசேஷம் பரவணும். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போய் சொல்லிட்டு போன பிரதான கட்டளை என்ன, உலகம் எங்கும் போய், ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் கொடுப்பாரா, அற்புதம் செய்வாரான்ற கூட்டம் கிறிஸ்தவர்களா? என் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொன்ன பிரதான கட்டளை என்ன, உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் அறிவிங்க. ஒரு உண்மையான விசுவாசி, அவருக்கு இருந்த ஆர்வம் அதுதான், மிகப்பெரிய ஆர்வம் அதுதான். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக ஊரெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு பீச்சில் வந்து நின்றுக்கிட்டு எபேசியர் தலைவர்களை வர சொல்லி அவர் சொன்ன காலத்தால் அழிக்க முடியாத வார்த்தைகள், இது படிக்கும் போதெல்லாம் எனக்கு எமோஷனல் ஆகும். 22வது வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ல் என்ன சொல்றாரு, இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாக எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடுகிறவைகளை நான் அறியேன். அவர் சொல்றாரு, நான் போக போறேன் எருசலேமுக்கு, போய் அடி வாங்குறதுக்கு முன்னாடி சொல்றாரு, எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. 23ல் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிகிறேன். எனக்கு போனால் கஷ்டங்கள் ரொம்ப இருக்குன்னு தெரியும், கட்டுகள் ஜெயிலில் போடுவாங்க அடிக்குவாங்கலாம் நல்லா தெரியும். ஏன் போறீங்கப்போ? 24, ஆகிலும் இவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தின் பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும், என் உயிர் கூட எனக்கு பெருசு இல்லப்பா, எனக்கு வாழ்க்கையில் எனக்கு என்ன நடக்கும்ன்றதை பற்றி கவலை இல்லை, என் வாழ்க்கையில் பெரிய கவலை என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த சுவிசேஷ பணியை செய்து முடிக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையின் பேஷன், என் வாழ்க்கையின் ஆர்வம். அது வேற எதை பற்றி, என் பேர் என்னாகும், என் சொத்து என்னாகும், என் துணி என்னாகும், என் புகழ் என்னாகும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இயேசு கிறிஸ்து கொடுத்த ஊழியம், சுவிசேஷத்தை நான் அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்துக்காக வாழ்ந்து சுவிசேஷ பரவுதலுக்காக தன் உயிரையும் கொடுக்க தியாகமா இருக்கிற ஒரு மனுஷன் இங்க பாக்குறோம். பாருங்களேன், காஸ்பிள் ப்ரோக்ரஸ் ஆகுதா, காஸ்பிள் முன்னேறுதா, வேற எதை பத்தியும் கவலை கிடையாது, வேற எதை பத்தியும் கவலை கிடையாது. நான் ஜெயிலில் இருக்கிறேன்னா என்னை அடிக்கிறாங்களா உதைக்கிறாங்களா எனக்கு சாப்பாடு கொடுக்க, அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை, காஸ்பிள் பரவுதா போதும். நீங்க அப்படி இருக்கிறோமா இன்னைக்கு? கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்களா? நம்ம நாடு எப்படி இருக்கு பாருங்க, 2% தான் கிறிஸ்தவர்கள். அந்த 2% கிறிஸ்தவர்களே உண்மையான கிறிஸ்தவர்கள் யாருன்னே சொல்ல முடியாது. ஏன்? காஸ்பிள் இல்லை எங்க பார். எல்லாம் சபைன்ற பேர்ல மக்களை கூட்டி வச்சு வெறும் ஆசீர்வாதம். இந்த வசனத்தையும் எடுத்துக்கிட்டு, பவுல் ஆண்டவர் அற்புதம் செய்த மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதம், உங்க வேலையில ஒரு அற்புதம், உங்க சுகத்துல ஒரு அற்புதம், இதே தான் பேச்சு. உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்க போகுது, இதே தான் பேச்சு. காஸ்பிள்னா என்னன்னு கூட தெரியல சபைகளுக்கு. என்ன யோசிச்சு பாருங்க, போன வாரம் எனக்கு ஒருத்தர் கூப்பிட்டாரு, அமெரிக்காலேருந்து கூப்பிட்டாரு. பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் 1.5 வருஷம், அவர் ரொம்ப வருஷங்கள் இருந்து சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து பெண்டிகாஸ்டலுக்கு வந்து அமெரிக்காவுக்கு போனாராம். அந்த போன இடம் வந்து போய் பார்த்துட்டு 1.5 வருஷம் தான், ஃபுல்லாக ரிஃபார்மேஷனை பற்றி, ரிஃபார்ம் சர்ச்சை பற்றி கற்றுக்கிட்டு, என்ன பைத்தியமாக இந்தியாவில் நம்ம இருக்கிறவங்க, அங்கே போய் இந்தியா ரிஃபார்ம் சர்ச் இருக்குமான்னு எனக்கு உங்கள் சர்ச் வெப்சைட்டை பார்த்தோன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, நம்பவே முடியல. அதுக்கு தான் அங்கே ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு சொன்னேன், என்னங்க ஆயிடுச்சு, நம்ம இப்படி இத்தனை வருஷம் இருளில் இருந்துகிட்டு இருக்கோம், இன்னமும் அப்படி இருந்துகிட்டு இருக்கோம், இங்கே பாருங்களேன் எப்படி ரிஃபார்ம் சர்ச்சஸ் எத்தனை இருக்கு. அவர் ஒன்று சொன்னார், இங்கே பெரிய போதகர்கள்லாம் இருக்கிறாங்க, ஜான் பைப்பர், பால் வாஷர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜான் மெக்கார்த்தர் மாதிரி பெரிய போதகர்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இந்த பெந்தகோஸ்த் மூமெண்ட் எவ்வளோ தப்புன்றதெல்லாம் எடுத்து விளக்கி மக்களுக்கெல்லாம் சொல்லி வேத சத்தியத்தை ரொம்ப பரப்பிக்கிட்டு இருக்காங்க, அதனால் ரிஃபார்ம் சர்ச் நிறைய ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இங்கே தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, இந்த பிரபல போதகர்கள் யாருமே இல்லை இங்கே தப்புன்னு சொல்கிறதுக்கு. அதனால இது இது ஒரு கிறிஸ்தவன் ஓடிக்கிட்டு இருக்கு, சுவிசேஷம் இல்லாத கிறிஸ்தவம். இங்கே பாருங்களேன் ஒரு மனுஷன், அவருடைய பேஷன் காஸ்பிள்ங்க, சுவிசேஷம் உண்மையான கிறிஸ்தவம். அந்த காஸ்பிள் என்ன ஆகுதுன்றாரு, பிரபலமாகும்படிக்கு. இங்கே தான் தமிழில் நமக்கு காலவாரி விட்டுறாங்க. பிரபலம்னா இங்கிலீஷில் வந்து அட்வான்ஸ் ப்ரோக்ரெஸ் என்ற வார்த்தை, அதில் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை வந்து எத்தனை தடைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை இடரல் இருந்தாலும் அதெல்லாம் இடித்து எரிஞ்சுக்கிட்டு முன்னேறிக்கிட்டு இருக்குப்பா சுவிசேஷம். அதான் அவர் சொல்கிறார் பாருங்களேன், எத்தனை எதிர்ப்புகள். ஒரு மிலிட்ரி வேர்டு, நம்ம அல்சூரில் நேற்று வந்துகிட்டு இருக்கும்போது அல்சூர் லேக்கிட்ட ஒரு போர்டு பார்த்தேன், அந்த மிலிட்ரி இடம் இருக்கு இல்லைங்களா, வி வில் ஃபைண்ட் அ வே ஆர் மேக் அ வே. மிலிட்ரியில் ஒரு இராணுவம் போச்சுன்னா அவங்க ரோடாக இருக்குதா பார்க்க மாட்டாங்க, அவங்க போகிறதுக்கு வழி வேணும்னா எத்தனை பில்டிங் இருந்தாலும் இடிச்சுட்டு மரம்லாம் இடிச்சுட்டு ரோடை பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும், தடைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் இடித்து எரிஞ்சு காஸ்பிள் போய்கிட்டே இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு. நான் சிறையில் இருக்கிறேன்னு கவலைப்படாதீங்க, இது ஒரு தடைன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் இடித்து எரிஞ்சு ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவிக்கிட்டு இருக்கு, ப்ரோக்ரெஸ் ஆகிட்டு இருக்கு, அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதை தான் அவர் சொல்கிறார் பாருங்க, காஸ்பிள் தடைகளுக்கு மத்தியில் போயிட்டு இருக்கு, தடைகளுக்கு மத்தியில் போயிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் இந்த சுவிசேஷ அனலோடு ஆர்வத்தோடு சுவிசேஷம் பரவணும்னு இருக்கும்போது அவன் அந்த மனுஷன் நிறுத்த முடியுமா? எத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒன்று தெசலோனிக்கர் 2:2 சொல்கிறார், சுவிசேஷம் அதிக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பரவிக்கிட்டு இருக்குன்றார். அதிக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நான் பிரசங்கம் பண்ணுறோன்றார். நம்ம ஊரில் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எதிர்ப்பு வந்துட்டா போதும், ஒரு ஆன்டி கன்வர்ஷன் லா வந்துட்டா போதும், ஐயோ காஸ்பிளை பற்றியெல்லாம் பேசுனா ஜெயிலில் போட்டுருவாங்கப்பா, எதிர்ப்புகள் இருக்குது, ரொம்ப பிரச்சனை இருக்குது, இப்போல்லாம் ரொம்ப பேசக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், சைலண்ட்டாக இருந்துக்கணும், சைலண்ட் விசுவாசிகள். நான் ஆண்டவருக்கு முன்னாடி நீ பிரசங்கெல்லாம் பண்ணாத, அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டு, ஆண்டவரை தெரிஞ்சுக்குவாங்க. அது ஒரு பெரிய தப்பு தெரியுமா, யாருமே வெறும் எத்தனை பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி ஆண்டவரை தெரிஞ்சுக்க முடியாது. காஸ்பிள் கேட்டால் தான் விசுவாசம் வரும், காஸ்பிளை சொல்லணும், காஸ்பிளை சொல்லணும். அதுதான் இங்கே பாருங்க, எதிர்ப்புகள் இருந்தாலும் நம்ம எல்லாம் பூனைங்க மாதிரி 101 காரணங்களை சொல்லி உக்காந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க ஒரு சிங்கம் எத்தனை தடைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் எதிர்த்து எடுத்து அறிஞ்சுக்கிட்டு காஸ்பிள் போயிட்டே இருக்குதுன்றார். சுவிசேஷ அனல், சுவிசேஷ பாரத்தின் அனல் ஒரு உள்ளத்துக்குள்ள தேவ பிள்ளைக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த தடையும் அதை நிறுத்தாதுங்க, அது போயிட்டே தான் இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். இந்த உலக சுவிசேஷம் நிறுத்தணும்னு என்னென்ன முயற்சி பண்ணிச்சோ அதெல்லாம் ஒடிச்செறிஞ்சுக்கிட்டு தான் போச்சு. யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்திலேயே யூதர்கள் சுவிசேஷத்தை தடை பண்ணணும்னு இயேசுவை கொன்னாங்க, கொன்னாங்க, என்னாச்சு, அவங்க செஞ்ச அந்த செயலே சுவிசேஷ செய்தியாக மாறி போச்சு, பரவிக்கிட்டு இருக்கு. இல்லைங்களா? கொன்னவங்க இன்னமும் பாம்பு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவிக்கிட்டு தான் இருக்கு. சுவிசேஷத்தை நிறுத்த முடியாது. அதை நிறுத்தணும்னு பாக்குறவங்களை நொறுக்கிட்டு அது மேல போயிட்டே தான் இருக்கும். நீங்க இங்க இருக்கிறவங்க, நான்லாம் கேட்க மாட்டேங்க, இயேசு கிட்ட வரமாட்டேங்க நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். இங்க வந்து உட்காந்து இம்மன் உட்காந்து இருக்கலாம், ஆண்டவர் பத்தெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, உலகத்தை பத்தி அதை பத்தி தான் இன்ட்ரெஸ்ட்னு இயேசு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணா உங்களை சும்மா விடாது. சுவிசேஷம் பாருங்க, இன்னைக்கும் இது இன்னைக்கு வார் நடக்குது, அப்படி நடக்குது. ஏன் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலையா? ஏன் 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் ஹிட்லர் போட்டு குவித்தானே, ஒவ்வொரு வருஷமும் யூதர்கள் ஆண்டவர் ஏன் அப்படி சித்திரம் அதை பண்ணிட்டு இருக்காரு? ஏன் அந்த கஷ்டங்கள்ல இருக்கிறாங்க அவங்க? அவர் ரத்த பலி எங்க மேல வரட்டும்னு அவர் காஸ்பல ரிஜெக்ட் பண்ணதுனால. இன்னைக்கு நீங்க அவருடைய காஸ்பல ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அது மிலிட்ரி டேம் உங்களை எடுத்து எரிஞ்சு மெரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த காஸ்பல் அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. விசேஷம் பரவிக்கிட்டு இருக்குன்றார் பவுல். பர்ல ஏன் அப்போஸ்தல நடவடிக்கை 8வது அதிகாரத்தில் விசுவாசிகள்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. நினைச்சா சுவிசேஷம் அவங்க எங்கெல்லாம் சிதறிக்கப்பட்டாங்க, அவங்கெல்லாம் காஸ்பல். ஜான் பன்னியன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெரிய பிரசங்கி இல்லைங்களா, ஒரு போதகர், அவர் பயன்படுத்துறாரு இதுக்கு ஒரு உதாரணமா. ஜான் பன்னியன் வந்து அவர் நிறுத்தணும்னு பார்த்தாங்க. அவர் ரொம்ப பயங்கரமான ஃபயரி ப்ரீச்சர். அவர் 3 மணிக்கெல்லாம் அவர் பிரசங்கத்தை கேட்கணும்னு காலையில் ஓடுவாங்க. அவர் சாதாரண படிப்பறிவு கூட இல்லாதவர் தான். அப்பேற்பட்ட பார்லிமெண்ட்ல இருந்த பியூரிட்டனுடைய அரசன்ற ஜான் ஓவனே காலையில ஓடுவார் அவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு. என்னப்பா படிப்பு கூட இல்ல அவன் பிரசங்கத்தை கேட்கிறேன்னு அப்படி ஃபயரா ப்ரீச் பண்ண அவரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டாலும் அவர் சும்மா இருந்தாரா? ஜெயில கத்துவாரா? அவர் கத்தி அங்க பேசுற பிரசங்கம் கேட்கறதுக்கு அந்த ஜெயிலுக்கு வெளியில அவங்க வந்து கூட்டம் நிக்குமா? இவர் என்னப்பா எங்க விட்டாலும் விடமாட்டாருன்ற சொல்லி அவரை பிடிச்சி எடுத்துட்டு போய் உள்ள ஒரு டஞ்சன்ல எத்தனை கத்தினாலும் யாருக்கும் கேட்க கூடாது அங்க போட்டாங்களாம். அங்க போய் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு புக்கு எழுதினார். அந்த புக்கு வச்சுதான் கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நூற்றாண்டும் இன்னைக்கு காஸ்பிள கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன புக்கு அது? மோட்ச பயன். மோட்ச பயன் அது படிக்காத மக்கள் உண்டா? என்ன அது காஸ்பிள்னா என்னன்னு எவ்வளவு நிக்க வைக்க முடியாது. பிரச்சனை என்ன? உள்ளத்துல சுவிசேஷ பாரம் அனல் தீ இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல எதுவுமே அதை நிக்க வைக்க முடியாது. அந்த தீ இல்லாதவங்க சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஓ அது இல்லை, இது இல்லை, அது பிரச்சனை. இவருக்கு இருந்துச்சு அந்த தீ, நிக்க வைக்க முடியல. பாருங்களேன் அந்த சூழ்நிலை. நம்ம பாருங்களேன், நம்ம இவருக்கு அதுதான் சந்தோஷம். என்ன எனக்கு நடந்திருந்தாலும் இதெல்லாம் காஸ்பல் வளர்ந்துச்சு போச்சு, அதனால நான் சந்தோஷப்படுகிறேன். நம்ம எப்பவும் நம்முடைய சந்தோஷம் சூழ்நிலையின் அடிப்படையில். ஆனால் பவுலுக்கு இருந்த கண்ணோட்டம் வேற. பவுலுக்கு இருந்த கண்ணோட்டம் வேற. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையான உதாரணம் இவருங்க. இயேசு என்ன சொன்னாரு? எல்லாரும் விசுவாசிகளே உங்களுக்கு பணம் வேணுமா, இது வேணுமா, வாங்கன்னாரா? யார் விசுவாசி? யார் என் பின்னாடி வரணும்? ஒருவன் என் பின்னே வர நினைத்தால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கிட்டு என் பின்ன வர கரவான். தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் அது இழந்து போவான். தன் ஜீவனை என் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் இழக்கிறவன் அதை கண்டடைவான். ஐயோ என் சுகத்தை நான் பார்த்துக்கணும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கணும், என் இதை நான் பார்த்துக்கணும், என் வசதி, என் குடும்பத்தை பார்த்துக்கணும், எல்லா தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் இழந்துதான் போயிடுவேன். கொஞ்ச நாள் தான் எல்லாத்தையும் இழக்க போறேன்னு. ஆனா என் நிமித்தம் அந்த சந்தோஷமே இருக்காது அந்த வாழ்க்கை. ஆனா என் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் அதை இழக்கிறவன். பவுல் இழந்தாருங்க தன் வசதியை எல்லாத்தையும் இழந்து ஜெயில இருக்கிறாரு. ஆனா அந்த மனுஷனுக்கு இருக்கிற சந்தோஷம் பாருங்க எவ்வளவு பேர். நல்ல உதாரணம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு தன் ஜீவனையும் சுவிசேஷத்துக்காக இழந்தா ஜீவனை கண்டடைந்தார், சந்தோஷத்தை கண்டடைந்தார். இயேசு சொல்லலையா மலப்பிரசங்கத்துல, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை புசிப்போன்றதுனால இல்லை, ஓடாதீங்க அதை தேடி, என் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம், உங்க சந்தோஷம் யாரும் எடுக்க முடியாத சந்தோஷ வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பவுலுக்கு இருந்துச்சு பாருங்க, அதுக்கு நல்ல உதாரணமாக வாழ்க்கையில உண்மையான சந்தோஷத்தோடு அவர் இருக்கிறார். நமக்கும் வாழ்க்கையில சுவிசேஷத்துக்காக நம்ம எவ்வளவு இழக்கிறோம், சுவிசேஷத்துக்காக தன் ஜீவனை சுவிசேஷத்துக்காக இழக்கிறவன் ஜீவனை கண்டடைவான்றாரு. நம்ம அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா இருக்கிறது, உலகம் நமக்கு ஆப்போசிட்டா சொல்லி கொடுக்குது இல்லையா, அதுக்கு இருக்கிறது. பவுலுடைய பெரிய உதாரணத்தை பார்க்கிறோம். ஓகே, இதுதான் அங்க காரணம் அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அந்த பிலிப்பியர் சபை கேட்ட உடனே என்ன பண்ணியிருக்கோம் இது? ஏன்னா பவுல் மாதிரி அந்த சபை எப்படிப்பட்ட சபைன்னா, பவுலுடைய உள்ளத்துல உண்மையான சகோதரங்க, பவுலுக்கு இருந்த அதே ஆர்வம் தான் அந்த சபைக்கு. எத்தனையோ சபைகள் இருக்கு, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமா, சுவிசேஷ ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கா, சந்தோஷம் போதும், மய அவங்க எப்படியாவது போகட்டோன்னு இருக்கிற சபை இல்லை, இந்த சுவிசேஷம் உலகமுண்டும் கொண்டு போகணுமே என்ற ஆர்வம் பாஷன் இருந்த சபை பிலிப்பியர் சபை. அதனால தானே முதல் நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் என்னோட சுவிசேஷத்தில் நீங்கள் பார்ட்னராக இருக்கிறீங்கன்னு மெச்சித்துக்கிட்டாரு. அவங்களுக்கு சொன்ன உடனே ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் ஆனந்தம், எவ்வளோ சந்தோஷம். உங்கள் சிறை ஜெயிலினால சுவிசேஷம் பரவி இருக்குதா, ஹாலே லூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இருப்பாங்க பாருங்களேன். அதுதான் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஓகே, இது பவுல் வந்து எப்படி சொல்றார் சுவிசேஷம் பரவுச்சுன்னு, இவ்வளோ எனக்கு நடந்ததுனால சுவிசேஷம் பரவுச்சுன்னு எந்த அடிப்படையில் அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்றாரு. சில நேரத்தில் நம்ம ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு பொய் கூட சொல்லிடும், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எனக்கு நான் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறார், எவ்வளோ வலி இருக்கும். அந்த மாதிரி பவுல் சொல்றார், ஆதாரம் இல்லாம சொல்றாரா, இல்லை ரெண்டு ஆதாரங்கள் கொடுக்கிறார் எப்படி சுவிசேஷம் பரவுச்சுன்னு. ஒன்று சபைக்கு வெளியில எப்படி பரவுச்சு, சபைக்குள்ள எப்படி பரவுச்சு பார்க்கல, ரெண்டு ஆதாரங்கள் 13 வசனத்தை வாசிங்க.
அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரர்கள் அநேக.
சரி, 13 வசனத்தை பார்த்தீங்கன்னா, முதலாவது சபைக்கு வெளியே எப்படி சுவிசேஷம் பரவுச்சு அதை தான் அங்கே சொல்கிறார். சபைக்கு வெளியே தமிழில் எங்கேயும் நமக்கு சரியாக போடல, இது அரண்மனை எங்கோன்னு போட்டிருக்கிறாரு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த பேலஸ் காட், பேலஸ் காட் தமிழில் வருதா அது, இல்லை அரண்மனைன்னு வந்துருச்சு, பிரெட்டோரியன் அப்படின்னு. இது வந்து சில சோல்ஜர்ஸ் அந்த காலத்தில் ரொம்ப சாதாரணப்பட்ட சோல்ஜர்ஸ் இல்லை, ரோமன் சோல்ஜர்ஸ்னால் நமக்கு தெரியும் எவ்வளோ திறமசாலிங்க, ட்ரெயின்ட் ஆளுங்க. அதோ ரோமில் இருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெருசு, அவங்க சீசருடைய பாதுகாவலர்கள், இவங்க ரொம்ப சிறந்த உயர்ந்த சோல்ஜர்ஸ் இவங்க தான், சீசரை பாதுகாக்கிறவங்க. ரொம்ப அரண்மனையில் அந்த காலத்தில் ஒரு 10,000 இருப்பாங்களா, 10,000 இவங்க ரொம்ப ஃபைனஸ்ட் சோல்ஜர்ஸ்லேயே சிறந்தவங்க. இந்த 10,000 சீசருடைய பிரதிநிதிகளாக ரோமையே காக்கிறவங்க இவங்க, அப்பேற்பட்ட சோல்ஜர்ஸ் இவங்க. இவங்களுக்கு ரொம்ப இவங்களை பற்றி வரலாற்றில் நிறைய சொல்லப்படுது. இவங்களுக்கு வந்து சம்பளம் டபுளாக இருக்கும், மற்றவர்களை விட டபுளாக இருக்கும். இந்த சோல்ஜர்ஸ் தான் எதிர்கால ரோமையே முடிவு செய்கிற ஒரு அளவுக்கு பவர்ஃபுல்லாக இவங்க வளர்ந்தாங்களாம், யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், 12 தான் இவங்க சர்வீஸு, 12 ஒழுங்காக அவங்க பாதுகாப்புற வேலையை செஞ்சாங்கன்னா அரண்மனையில் எந்த இதுவும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு சோல்ஜருக்கும் அரசாங்கத்தில் பெரிய வேலை கிடைக்குமா. இவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வளர்ந்து போனாங்கன்னா அடுத்த அரசாங்கம் வர்றதே இவங்களுடைய முடிவில் தான் இருந்துச்சான் பாருங்களேன். 10,000 அடுத்ததாக செனட்டில் யாரை செலக்ட் பண்ணணும், இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக தொடர்ந்து இவங்களுடைய பவர் வளர்ந்து போய் அடுத்த அரசன் யார் செலக்ட் பண்ணணும்னு இவங்க தான் செலக்ட் பண்ணாங்களாம். அந்த அளவுக்கு போகிற ஒரு சோல்ஜர்ஸாக இவங்க இருந்தாங்க, அரண்மனை போர் வீரர்களாக ரொம்ப பவர்ஃபுல் பீப்புள், ரொம்ப பெரிய லீடர்ஷிப். என்ன நடக்குது இங்கே, ஆண்டவர் பவுல ரோமுக்கு சிறை பிரிசனராக கொண்டு வரும்போது அவரை கவனிக்கிற கூட்டம் இவங்களாக தான் இருந்தாங்க. ஏன்னா அரசன் கிட்ட இருக்கிற ஒரு பிரிசனர் வந்து தப்பிச்சு போனா ஏதாவது ஆச்சுன்னா யாருக்கு என்ன பேர், என்ன மரியாதை இருக்கும் அரசனுக்கு இல்லைங்களா, உன்னுடைய பிரிசனர்ஸை நீ காப்பாற்ற முடியல, ரோம் என்ன காப்பாற்ற போறேன். அதனால அவருடைய பர்சனல் சோல்ஜர்ஸ் தான் காப்பாங்க, அதனால பவுலோடு அவங்க தான் இருந்தாங்க. ஒரு சோல்ஜர் நான் சொன்ன மாதிரி செயின்ஸ்னும் போது அவங்க பவுலோடு அவங்களும் கட்டப்பட்டு இருந்தாங்க, தப்பிக்கவே முடியாது. இரவும் பகலும் அந்த சோல்ஜரோடு தான் இருக்கணும். அவங்க மாறி மாறி 6 டியூட்டி, 6 டியூட்டி போனி அடுத்த சோல்ஜர், ஒவ்வொரு டைமும் புதுசாக தான் வருவாங்க. இதே மாதிரி 2 பவுல் கூட இந்த மாதிரி சோல்ஜர்ஸ், இவ்வளோ முக்கியமான ஆளுங்க பவுல் கூட இருந்து போயிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பவுல் வந்து ஒரு சோல்ஜரோடு செயின் கட்டப்படுறது ஒரு விஷயம், ஒரு சோல்ஜர் பவுலோடு செயின் கட்டப்படுறது இன்னொரு விஷயம். ஏன்னா யாருக்காவது நீங்கள் காஸ்பல் சொல்லணும்னு பார்க்கும்போது என்ன நடக்குது, அவங்க தப்பிச்சு போகலாமான்னு பார்ப்பாங்க. பவுல்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா, அதுவும் செயின் போட்டு 6 விட்டுட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க, உன்னால் யோசிச்சு பார்க்க முடியுமா. 6 பவுல்கிட்ட, பவுல் படிக்கிற இப்போ பாருங்க, இது அவர் எழுதுகிற 3 வரிகள் உங்களுக்கு விளக்குறதுக்கே மூளெல்லாம் குழம்புது. அவர் ரோமர் புக்கை படிச்சு பாருங்க, அந்த மனுஷன் கூட 6 மணி நேரம் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எதை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, பவுல் எதை பற்றி தான் பேசுவார்? என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பவுலுக்கு அந்த சபையில. நிச்சயமா அந்த ரோமர் சபையில ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரே சீசர் மாறணும், எல்லாரையும் கொளுத்திக்கிட்டு இருக்காரு, சீசருடைய மனசு மாறணும், வரப்போற அரசாங்கம் மாறணும்னு அந்த சபை ஆர்வமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படித்தான் மாத்த முடியும்? அடுத்ததாக அரசாங்கத்தை மாத்த வல்லமை உள்ள இந்த போர் சேவகர்களுக்கு சுவிசேஷம் அனுப்புவதற்காக ஆண்டவர் பவுல அங்க சிறைசாலியா அனுப்புற. என்ன அதிசயம்! ஒவ்வொருத்தனும் மாத்தி மாத்தி பவுல் கிட்ட வரணும், 6 மணி நேரம், வேற வழியே இல்லை. வந்து 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 போறாங்க. இந்த போர் சேவகர்கள் வந்து பவுல் ஜெபிக்கிறத பார்த்துருப்பாங்க. அவர் எப்போ பாரு ஜெபிக்கிற மனுஷன் ஆச்சு. அவர் ஆண்டவருடைய வசனத்தை அப்போஸ்தலர் நடபடி 28 பார்க்குறோம். கூட்டம் கூட்டமாக அவருடைய வசனத்தை கேட்க வருவாங்க. இவர் ஜெயிலில் இருக்கும்போது அந்த சலுகை அவருக்கு இருந்துச்சு. இவங்க கேட்டிருப்பாங்க, கூடியே இருக்கணும் இல்லையா, இவர் யூதர்கிட்ட பேசுறதையும் புறமதஸ்தர்கிட்ட பேசுறதையும் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இவர் ஃபிலிப்பியரு, கொலாசியரு, எபேசியரு, பைலிமான் லெட்டர்லாம் டிக்டேட் பண்ணுறதெல்லாம் இவங்க கேட்டிருப்பாங்க. கேட்டு ஒரு சிறைப்படுத்தப்பட்ட பார்வையாளராக பவுலை எப்போதும் கவனித்த மக்களுக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. பவுலுடைய பிரசங்கம் மாத்திரம், அவருடைய கேரக்டர், அவருடைய பொறுமை, அவருடைய அன்பு, அவருடைய சாந்தம் இந்த கடினப்பட்ட ரஃப் சோல்ஜர்ஸுடைய மனசை தள்ளுச்சு, அவங்கள உருக்க வச்சுச்சு. பாருங்களேன், அவர் அது நான் அவர் என்ன சொல்கிறாரு, என் கட்டுகள் என்ன உணர்ந்துக்கிட்டாங்களா அவங்க எல்லாரும், இந்த போர் சேவகர்கள் அவருடைய சுவிசேஷத்துக்கு ஒரு ஒரு இவாஞ்சலிஸ்டாக எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி மாறினாங்களாம். என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளிரங்கமாகி எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. என் கட்டுகள், நான் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறது, செயின் போட்டிருக்கிறது வந்து நான் ஏதோ குற்றம் செஞ்சதுனால இல்லை, கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறதுனாலன்றதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் வெளிரங்கம் ஆகி. யோசிச்சு பாருங்களேன், எப்படி இதில் அநேக போர் சேவர்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. எந்த அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும்? இதே பிலிப்பியர் 4:22 பவுல் பாருங்களேன், ஒரு ஒரு ஸ்டைலா சொல்ற மாதிரி சொல்றாரு. 22,
பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்கிறார்கள்.
என்னங்க, ராயனுடைய அரண்மனையில இருக்கிற சில பேர் பரிசுத்தவான்கள் ஆயிட்டாங்களாம். எப்படி? இவர் என்ன அரண்மனைக்கு போனாரா? இல்ல, அந்த அரண்மனையை காக்கிற அதே போர் சேவகர்கள் இவரோடு இருந்ததுனால இவருடைய வார்த்தைகள், இவருடைய வாழ்க்கை, இவருடைய பிரசங்கத்தை கேட்டு யோசிச்சு பாருங்க. பவுலுடைய திறமை மாத்திரம் இல்லை, பவுலுடைய பிரசங்கம் மாத்திரம் இல்லை, அந்த மனுஷனுடைய சாட்சி, எந்த தப்பும் செய்யலை, எந்த குற்றமும் செய்யலை, தனக்கு நடக்கிற இத்தனை அநியாயங்கள், இத்தனை பாடுகளுக்கு மத்தியிலையும் ஒரு முறுமுறுப்பு இல்லை, ஒரு சந்தோஷத்தில் நிறைஞ்சிருக்கிறார் மனுஷன். ஒரு முறுமுறுப்போ, ஒரு தப்பா சொல்றதோ எதுவுமே இல்லை. இந்த நிருபத்தில் தானே எழுதுவார், நீங்கள் எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் செய்யுங்க. அவர் முறுமுறுத்திருப்பாரா? ஒரு பெருமூச்சோ, ஒரு முறுமுறுப்போ இல்லாமல் சந்தோஷத்தோட அந்த மனுஷனுடைய எப்படி அவர்த்த இருக்க முடியும்? இப்படி அநியாயம் நடந்திருக்கு, இப்படி சிறையில் இருக்கிறாரு, யாரும் கவனிக்காம, ஒரு முடிவு இல்லாம, அடுத்தது அவர் தலை போவோன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அந்த வல்லமையான சாட்சி அந்த போர் சேவர்களுடைய மனசை மாத்துச்சு. ஓ, இவருடைய செய்தி நம்பக்கூடிய செய்தியா இருக்கிறதே, இப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு சாட்சியை பார்க்கும்போது, உதாரண வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய செய்தியில சாத்தியம் இருக்கலாம், இவர் சொல்றது உண்மையா இருக்கலாம் என்று அவருடைய செய்தியை நம்ப ஆரம்பிச்சாங்க. நம்ப ஆரம்பிச்சு அவங்க எல்லாம் மாற ஆரம்பிச்சாங்க. அதான் அவர் சொல்றாரு பாருங்களேன், அடுத்த நேரம் உயிர் போயிடும்னு இருந்தாலும் எப்படி இந்த மனுஷன் இருக்க முடியும்? ஒருத்தர் ஒரு பிரசங்கி சொல்றாரு, 24 மணி நேரம் பவுலோடு சிறை செய்து இருக்கணும்னா அவர் ஏதாவது அவர் பிரசங்கம் பண்ணதுக்கோ, அவர் பிரசங்கம் பண்ண ஸ்டாண்டர்டுக்கோ கொஞ்சமாவது கொஞ்சம் அசர்ந்து போய் முறுமுறுத்து புலம்பி தப்பு செஞ்சிருந்தா எந்த சோல்ஜராவது கவனிச்சிருக்க மாட்டான்? 2 வருஷம் 24 மணி நேரம் தன்னோடு இருந்த ஒரு சோல்ஜர் அது கவனிச்சு ஊரெல்லாம் போய் சொல்லியிருக்க மாட்டான்? எப்பேற்பட்ட சாட்சி அவர் வாழ்ந்திருக்கணும்! யோசிச்சு பாருங்க, ஜெயில 24 hours, எந்த சூழ்நிலையில, சாப்பாடு இல்லை, சில நேரங்களில் அந்த அரண்மனையில் இருட்டு, அந்த நேரத்தில் போய் சந்தோஷத்தில் நிறைஞ்சு வாழும்போது இதெல்லாம் இது ஒரு தெய்வம் போல இருக்குதே, அவங்களாம் தேவர்கள்லாம் நம்புவாங்க, இது மனுஷனே இல்லையே, இவர் சொல்றது ஏதோ தெய்வ வாக்கு போல இருக்குதேன்னு சொல்லி ஒண்ணுமே யூத முறை கூட இல்லாத யூத பேக்ரவுண்ட் இல்லாத மனசே மாறி போய் இவர் செய்தியை நம்பும்படிக்கு அவர் சாட்சி வாழ்க்கை மாறி போச்சு. தேவனுடைய ஞானத்தை பார்க்குறோம் பாருங்களேன். அடுத்ததாக ரோம ஆளக்கூடிய ரோமுடைய ஆளுகையை முடிவு செய்யக்கூடிய இந்த மக்களை மாற்றணும். எப்படிதான் மாற்றணும், எப்படிதான் மாற்றணும், தனக்கு இருந்த பெஸ்ட் ஆளை தூக்கிட்டு போய் ஜெயிலெல்லாம் போட்டு தூக்கிட்டு போய் அங்கே அரண்மனையில் அந்த சிறசு ஜெயிலில் வச்சு இந்த ஆளுங்களா ஒருத்தர் ஒருத்தர் 6 மணி நேரம் கூட்டு வந்து காஸ்பலை சொல்லி இவர் முடிஞ்சு இன்னும் 2வது 1வது நூற்றாண்டுலாம் ரோமே மாறி போச்சு. எங்கப்பார் காஸ்பல், ஏன் 4வது நூற்றாண்டில் அது தப்பாக போய் ரோமன் கத்தோலிக் சபையாக மாறி போச்சு. ஆனால் 2வது நூற்றாண்டில் ரோமெல்லாம் பயங்கரமாக கிறிஸ்தவத்தில் மாறினதுக்கு என்ன காரணம், இந்த போர் சேவர்கள் தான், பவுலுடைய இந்த ஊழியம் தான். பாருங்களேன், யோசிச்சு பாருங்க என்ன அதிசயமான ஊழியம். இது மாத்திரம் இல்லை, இந்த போர் சேவர்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்த வசனம் என்ன சொல்லுது, அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும், அப்புறம் அதோடு முடியுதா, யாவருக்கும். யாருங்க மற்ற யாவரும், ரோம்ல இருக்கிற எல்லாரும். இது ஒரு ஹெட்லைன்ஸா மாறிட்டு போகுது, ரோம்ல இருக்கிற எல்லாரும் இதை பத்தி கேட்டு வராங்க. உங்களுக்கு தெரியுமா, ஜெயில ஒரு அதிசய பிறவி இருக்குதுங்க, அவர் வந்து ஒரு அநியாயம் செய்யல, ஒரு தப்பம் செய்யல, சீதர் அவரை போட்டு ஜெயில வச்சிருக்காரு, என்ன அருமையான வார்த்தைகளை சொல்றாரு, நம்ம வாழ்க்கையை மாறும்படிக்கு பேசுறாருன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உரலாம் போகுது. அப்போது நடவடிக்கை 28 பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா ஜெயில வராங்க, ஏன், இவர் செய்தியை கேட்கறதுக்கு வந்து, விசிட்டர்ஸா வந்து செய்தியை கேட்டு போய் உரலா சுவிசேஷம் பரவுது. இவருடைய காஸ்பல் மினிஸ்ட்ரி, இவருடைய சிறைனால, இவருடைய இம்ப்ரெஸ்மெண்ட்னால பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஒருவேளை இவர் நேரம் வந்து ரோமுக்கு பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவருடைய சங்கிலிகள் சுவிசேஷத்துக்கு மிகப்பெரிய சாதனமா மாறி சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் பரவுது. என்ன அதிசயம், ப்ரோக்ரஸ் ஆகுது, முழு நகரமே சுவிசேஷத்தை பத்தி கேட்டு பேலஸ்ல அரண்மனையில சீசருடைய வீட்டில இருந்தும் ரட்சிக்கப்படுகிறார்கள் மக்கள். இது வெறும் சுவிசேஷத்துக்கு சபையில மாத்திரம் இல்லை, இது வெளியில மாத்திரம் இல்லை, இது சபையிலையும் ஏற்படுறது. அந்த 16வது வசனம் சொல்லுது பாருங்களேன், படிங்க.
சகோதரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திறன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள்.
இது வெளியில அரண்மனையில ரோம்ல எல்லா வெளியில என்னுடைய நான் ஜெயில இருக்கிறது பரவது மாத்திரம் இல்லை, காஸ்பலுக்கு உதவியா இருக்கிறது மாத்திரம் இல்லை, சபையில என்ன நடந்திருக்கு தெரியுமா, எல்லாம் உண்மனு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல உள்ள அடக்கியது அவங்க பயந்துகிட்டு இருந்தாங்க, இப்ப நம்ம எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறோம் பாருங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவோம், ஜெயில போட்டுருவாங்களோ, காஸ்பல வெளியே சொன்னான்னு பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி அங்க ரோம்ல யோசிச்சு பாருங்க. நீரோவை தான் ஆராதிக்கணும் கடவுளாக, இல்லைன்னா கொளுத்திடுவாரு அவரு. அதனால சபையில எல்லாம் பயந்துகிட்டு யாருமே காஸ்பல சொல்லாம இருந்து பயந்துகிட்டு இருந்த மக்கள் இங்க பவுல பாக்குறாங்க. பவுல ஆண்டவர் எத்தனை அதிசயமா பயன்படுத்தி அவர் ஊழியம் எவ்வளவு பரவுது, அங்க அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாம் காஸ்பல கேட்டுக்கிட்டு வர்றாங்களாமே, ஆண்டவர் பவுல பாதுகாத்து அவருடைய ஊழியத்தை எவ்வளவு பரப்பலா செய்யறாருன்றத பார்த்த உடனே சபையில இருக்கிற எல்லாருக்கும் தைரியமா காஸ்பல சொல்லணும்ன்ற தைரியம் வந்துருச்சான். ஏன், ஜெயில ஜெயில போட்டுருவாங்கன்னு போட்டா போட்டுட்டோம், ஜெயில போட்டாலும் பவுல் எப்படி பிரசங்கம் பண்ணார், எப்படி பரவிச்சு நாங்களும் போறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு பெரிய இது, இன்னைக்கெல்லாம் நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம். ஒருவேளை டெல்லியில யாரோ ஒருத்தர் ஜெயில பிடிச்சி அவங்கள காஸ்பல்னு போட்டு அந்த ஜெயில இருக்கிறவரை பார்லிமெண்ட்ல கூப்பிட்டு எல்லாரும் காஸ்பல கேட்கறாங்கன்னா எப்படி இருக்கும், அங்கெல்லாம் மனமாற்றம் நடக்குது, கிறிஸ்தவம் பரவுதுன்னா என்ன ஆகும் சபைகளுக்கு, எல்லாருக்கும் காஸ்பல செய்யணும்னு தைரியம் வராது. அந்த மாதிரி பவுலுடைய ஊழியத்தை பார்த்த சபைகள் எல்லாமே சகோதரர்கள்னு போட்டிருக்கு, பாஸ்டர்ஸ் இல்லை, சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் தைரியம் வந்துருச்சான் காஸ்பல எல்லாருக்கும் சொல்லணும். பவுல ஆண்டவர் காத்து அவருடைய ஊழியத்தை அவ்வளோ பயன்படுத்தும் போது நம்மளையும் காப்பாரு, நம்மளுடைய ஊழியமும் பரவும் அப்படின்னு சகோதரர்கள் எல்லாம் காஸ்பல பரப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. அநேகர் சகோதரர்கள், அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாமல், பாருங்களேன் பயம் இருந்துச்சு, முதல்ல திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். துணிந்து தைரியம், ஒரு மனுஷனுடைய நேர்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை பெரிய பாதிப்பு ஏற்படுத்த முடியும் நம்மளால பார்க்க முடியுதா, ஒரு மனுஷன் சுதந்திரமா வெளியில கூட இல்லை, ஜெயில இருக்கிறார். ஒரு த இம்பாக்ட் ஆஃப் ஒன் லைஃப், ஒன் ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப். இயேசு சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா எத்தனை பிரபலமா காஸ்பல் வளருது. யோசிச்சு பாருங்க, தைரியத்தில் நிரம்பி எல்லாரும் காஸ்பலை சொல்ல, வேலையில காஸ்பலை பேசுறாங்க, நண்பர்கள் கிட்ட, ஸ்கூல்ல, எல்லா இடத்துலயும் காஸ்பல் சொல்ற தைரியம் வந்துருச்சு. ஏன்னா காஸ்பலுக்கு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட். எங்க பாரு காஸ்பலை பத்தி தான் பேச்சு. பவுலுடைய உதாரணத்தை நம்ம பார்க்கிறோம், உதாரணத்தை பார்க்கிறோம். ஆகவே எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளையும் சங்கிலியில கட்டப்பட்டு அப்ப இருக்கும் போது என்ன ஒரு மாடலை நம்ம பார்க்கிறோம், ஒரு மாதிரியை நம்ம பார்க்கிறோம். அவருடைய சந்தோஷம், ஏன் பவுலுக்கு சந்தோஷம்? இத்தனை கஷ்டங்கள் நடந்தாலும், சிறையில இருந்தாலும், எங்க இருந்து வந்துச்சு அவருக்கு சந்தோஷம்? அவருக்கு இருந்த பேஷன், காஸ்பல் பரப்பணும். இத்தனை கஷ்டங்கள்னால என் காஸ்பல் பரவுதுன்னா அதை பத்தி பரவாயில்லன்னு இருந்த ஒரு மனுஷன். அதனால தான் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஓகே, இதெல்லாம் நமக்கு என்னங்க சொல்லுது? இதுக்கு தான் நீங்கள் ஆர்வமாக காத்திருக்கிறீர்கள். விளக்கம் முடிஞ்சிச்சு. இதிலேருந்து நம்ம என்ன பாடத்தை பயன்படுத்திக்க போகிறோம், இதில் நம்ம என்ன பாடத்தை படிக்க போகிறோம்? கிறிஸ்தவர்களாக, உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரதான கட்டளை என்ன? நீங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் போய் என் சுவிசேஷத்தை அறிவிங்க. ஒவ்வொரு விசுவாசியும் பவுல் மாதிரி வாழணும்னு ஆண்டவருடைய விருப்பமாக இருந்துச்சு இல்லைங்களா? இப்படித்தானே வாழணும். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கிட்டு தன் ஜீவனை சுவிசேஷத்துக்காக இழக்கும் போது அவனுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறான்னு இருக்கிறார். அவன் சந்தோஷம் மாறவே இல்லையே. பவுல் என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு போன ஒரு மனுஷன். இப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும்னு, ஒவ்வொரு விசுவாசியும் இப்படித்தான் இருக்கணும்னு விரும்புவாங்க. எப்படிங்க நம்ம ஆகுறது? நம்ம அப்படி இருக்கிறோமா இல்லையே? மூணு ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லவா பவுல் மாதிரி ஆகிறதுக்கு? இந்த பாடத்துல இருந்து நம்ம இதயத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து இந்த மூணு காரியங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில் ஆராய்ஞ்சு பார்க்கணும். முதலாவது, ஒரு அசைக்க முடியாத சுவிசேஷம் பரவணுன்ற ஒரு வெறி ஆர்வம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். வாழ்க்கையில் என்னங்க உங்க ஆர்வம்? எது மேல உங்க ஆர்வம்? யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் நானும் சுவிசேஷத்துக்கு ஒன்றும் செய்யாம காலங்கள் தான் ஓடுது. காலம் கடந்து போயிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம போன வாரம் படித்த மாதிரி பார்சில் ஆயிடுவோம். கண்ணு சரியா தெரியாது, காது சரியா கேட்காது. உங்களுக்கு ஆவம் தெரியுமா? ஆவமா ஆவதா? அப்புறம் நடக்க கூட முடியாது. காலங்கள் முடிஞ்சு போவோம் நம்ம காலங்கள். அந்த நேரத்தில் நினைச்சாலும் யாருக்கும், இப்ப நல்லா பேசுறோம், அந்த நேரத்தில் தொத்தி தொத்தி தான் பேசுவோம். பேச யோசிக்க கூட முடியாது இல்லைங்களா? வயசாயிரம் ஒரு காலங்கள் கடந்து போயிடும். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கும் சுவிசேஷம் சொல்ல முடியாது, ஆயுசெல்லாம் வீணா போவோம். ஏன் நீங்களும் நானும் இன்னைக்கு ஆர்வத்தோடு சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கிறோம், கிறிஸ்தவர்களோட பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்முடைய சூழ்நிலைகள் இல்லை, நம்ம வேலை இல்லை காரணம். நம்ம சொல்றோம் என் வேலை ரொம்ப கஷ்டங்க காரணம், இல்லைங்க எனக்கு ரொம்ப பொறுப்பு, நாலஞ்சு பிள்ளைங்க இருக்குது வீட்டில், அந்த பிள்ளைகளை கவனிக்கணும்னு காரணம். அது இல்லைங்க காரணம். என்ன காரணம் தெரியுமா? சுவிசேஷம் வளரணுன்ற ஆர்வம் வெறி இல்லை. அது இல்லாததுனால அதை மறைத்து கொள்வதற்கு இதெல்லாம் காரணங்களாக சொல்லிக்கிட்டு காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா அது சும்மா இருக்காதுங்க. எப்படியோ நம்ம நினைச்சுக்கிறோம், என்னால் காஸ்பல் வேலை செய்ய முடியாதுங்க, ஒரு மிஷினரி வேலை செய்ய முடியாது, ஆண்டவரை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா டெய்லி காலையில் இருந்துட்டு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? வேட்டில் பொறுப்பு இருக்குது, எனக்கு வேலை கம்ப்யூட்டர் வேலை இருக்குது, அதெல்லாம் காரணத்தை சொல்லிக்கிறோம். என்னால் மிஷினரியாக இருக்க முடியாதுன்னு. ரொம்ப ஹெக்டிக் வேலை, ரொம்ப குடும்ப பொறுப்புகள், பிள்ளைகள். நல்ல கம்பேரிசன், பவுலுக்கு கம்பேரிசன் பண்ணி பார்ப்போமா? பவுலுக்கு ஒப்பிட்டு பார்த்தா உங்கள் கம்பேரிசன் எங்கங்க? உங்கள் வாழ்க்கை செயினை கட்டி ஒரு சோல்ஜர் பக்கத்தில் உட்காந்து அவள் எப்பப்பாரு உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு. அதை விட ஒரு மோசமான நிலையில் நம்ம இருக்கிறோமா? உங்கள் வேலை அவ்வளோ செயின் போட்டு டெஸ்கில் உங்களை உட்கார வச்சுருக்குதா? உங்கள் குடும்ப பொறுப்புகள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா? என்ன ஒரு கம்பேரிசன்? அந்த நிலையில் இருந்தாலும் அந்த மனுஷன் காஸ்பலுக்காக அத்தே பெரிய பாதிப்பை ஏன் ஏற்படுத்தினாரு? காரணம் சாக்கா சொல்லலை, சூழ்நிலைகளை சாக்கா சொல்லலை, அவருக்கு உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த சுவிசேஷ வெறி அனல். அது இருந்தா எத்தனை தடைகள், நீ ஜெயில இருந்தாலும், குடும்பத்தில் இருந்தாலும், எந்த கஷ்டமான வேலையில் இருந்தாலும், எந்த சமுதாயத்தில் இருந்தாலும், சுவிசேஷத்துக்காக பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா காஸ்பல்ன்றது எல்லா தடைகளும் இடிச்செறிஞ்சுக்கிட்டு போவோம். பிரச்சனை என்ன? ஆர்வம் இல்லை, சுவிசேஷம் பாரம் இல்லை. அந்த பாரம் இல்லாததுனால இதெல்லாம் சாக்குகள் நம்ம சொல்லிக்கிட்டு கிடக்கும். ஆகவே பவுல் மாதிரி ஆகணும்னா முதலாவது நமக்கு அந்த ஆர்வம், அசைக்க முடியாத ஆர்வத்தை குடுமாண்டவரே, சுவிசேஷ பாரத்தை குடுமாண்டவரே. பவுல் அருமையான உதாரணம், சுவிசேஷத்துக்காகத்தான் ஜீவனை இழந்தும் அதை சம்பாதிச்சுக்கிட்ட மனுஷன். நம்ம எல்லாம் இன்னொரு உதாரணம், சுவிசேஷத்துக்காக ஒண்ணுமே செய்யாம வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் சந்தோஷம் வேணும்னு தேடி ஓடுறோம், அது வேணும் இது வேணும்னு தேடி ஓடுறோம். அதை தான் ஆண்டவர் தேடாதீங்க என்னாரு, என் ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றாரு, உன் தேவைக்குப்படி செய்கிறேன்றாரு. நம்ம யோசிக்கிறோமா, நம்ம சந்தோஷம் உலக காரியங்களையும் பொருள்கள் மேலே இருந்தால் அது எப்படி இருக்கும், அது மேலே போச்சுன்னா சந்தோஷம், அது கீழே போச்சுன்னா சோகம், அப்படி தான் வாழ்க்கையே ஓடும். ஆனால் மாறாத சுவிசேஷத்தை, சுவிசேஷம் பரவணுன்றதுல நம்ம சந்தோஷம் இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷம் மாறாதுங்க. யோசிச்சு பாருங்க, முதலாவது அது உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை, எந்த இடுக்கும், எந்த ஒரு கம்ப்யூட்டர் வேலை டேபிளையே நான் அடைஞ்சு கிடக்கிறேன் அப்படின்னா, செயின் போட்டு என்ன கட்டின மாதிரி வேலை இருக்குதுன்னா, அங்கேயும் ஆண்டவருக்காக சுவிசேஷம் நீங்கள் செய்யலாம். ஆர்வம் இருந்துச்சுன்னா சந்தர்ப்பங்கள் தெரியும். இவ்வளோ பிள்ளைகளோடு நீங்கள் கட்டப்பட்டு செயினில், உங்களுக்கு செயின் என்ன, வாழ்க்கையில் என்ன செயினில் போட்டு கட்டியிருக்கார் சூழ்நிலைகளில், அது சாக்கா சொல்லாதீங்க. அது இல்லை காரணம், உள்ளந்தான் காரணம். உள்ளம் ஆர்வம் இல்லை, அந்த ஆர்வம் இருந்தால் சுவிசேஷ பணி அங்கேயும் நம்ம செய்ய முடியுங்க, சுவிசேஷத்துக்கு அங்கேயும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். முதலாவது அது, ரெண்டாவது சுவிசேஷம் ஆர்வத்துக்காக நம்ம ஜபிக்கணும். ரெண்டாவதாக என்னதான் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் தேவனுடைய பராமரிப்பில் அசைய முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்கணும். என்னதான் நடந்தாலும் அசைய முடியாத நம்பிக்கை. யோசிச்சு பாருங்க, நீங்கள் நம்புறீங்களா பராமரிப்பில்? பவுலுக்கு பராமரிப்பு மேலே உயர்ந்த நம்பிக்கை இருந்துச்சு. பராமரிப்புனா என்ன? என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவர்கிட்ட தான் வருது, அது கஷ்டமோ நஷ்டமோ சுகமோ சுகவீனமோ எல்லாமே ஆண்டவர்கிட்ட தான் வருது. அதை நம்புகிறோமா? வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர்கிட்ட தான் வருது. நான் செய்கிற முடிவுகளும் வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் எல்லாமே அது ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பவுல் தன் வாழ்க்கையை பார்க்குறாரு, என்னை ஜெ அப்படி ஆலயத்தில் போட்டு அவமானப்படுத்தி அடித்து உதச்சி இழுத்துட்டு வந்து என்னை கொல்ல பார்த்தாங்க, அப்புறம் ஜெயிலில் 2 வருஷம் போட்டு அங்கேருந்து கப்பல் சேதம் நடந்து பாம்பு கடி வாங்கி ரோம் வந்து சேர்ந்து எல்லாமே ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். ஏன் நடத்தினார் இதெல்லாம்? சுவிசேஷம் பரவுவதற்காக, சுவிசேஷம் பரவுவதற்காக. இதில் நீங்களும் நானும் படிக்க வேண்டிய ஆனந்தம் என்ன தெரியுமா? நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் இதுக்காகத்தாங்க நடக்குது. அதை நினச்சி பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் வராது. ஏன் ஆண்டவர் இந்த கஷ்டத்தை அனுப்பியிருக்கிறாரு? ஏன் அந்த பிரச்சனையை அனுப்பியிருக்காரு? ஏன் இந்த சூழ்நிலை? ஏன் இந்த இக்கட்டு? ஏன் அந்த பிரச்சனை? நீங்கள் கேள்விகளாக கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறீங்களா? ஏன் பாலுக்கு பாம்பு கடி வந்துச்சு? ஏன் கப்பல் சேதம் ஆச்சு? ஏன் உயிர் போகிற நிலமா வந்துச்சு? ஏன் வந்துச்சு? உங்கள் வாழ்க்கையில் ஏன் கஷ்டங்கள் வருது? கடவுளுடைய பிள்ளையாக வேதம் என்ன சொல்லுது? தேவன் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா காரியமும் எதுக்காக செய்கிறாரா? நன்மைக்கு ஏதுவானதுக்கு செய்கிறாரா? எந்த நன்மை? இயேசுவின் சாயலாக நாம் மாறுறதுக்கு நன்மை. இயேசுவின் சாயலாக ஏன் மாறணும்? அவருடைய சாயலாக பவுல் மாறினதுனால தான், நீங்கள் மாறினதுனால தான் இந்த உலகத்தில் சுவிசேஷம் பரவ முடியும். சுவிசேஷம் பரவுவதற்காகத்தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வேலை செஞ்சு வராருங்க. அதை பார்த்தீங்கன்னா கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன் இதெல்லாம் நடக்குது? சுவிசேஷம் பரவுறதுக்காக ஆண்டவர் என் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இயேசுவின் சாயலாக என்னை மாற்றுறதுக்காக ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்கார். எவ்வளோ அருமையான ஒரு பிரின்சிபல், அதை யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தொடர எல்லா காரியமும் இதுக்காகத்தான் நடக்குது. வாழ்க்கையில் வருகிற எல்லா இக்கட்டுகள், வேதனைகள், அநியாயங்கள், விபத்துகள் போல் அப்படித்தான் பார்த்துருக்கிறார். அதனால நன்மைக்கு ஏதுவாக நடந்ததுன்னு நினச்சி சுவிசேஷத்துக்கு நடந்துச்சுன்னு சந்தோஷப்படணும். முதலாவது பவுல் மாதிரி நம்ம மாறணும்னா எங்கே செய்யணும்? அசைய முடியாத சுவிசேஷ ஆர்வத்துக்காக ஜெபம் பண்ணணும். அதை நம்ம மனசில் வளர்த்துக்கணும். என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில் என் பெரிய ஆர்வம் நமக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சுவிசேஷம் பரவுதா? பரவாயில்லப்பா, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, சுவிசேஷம் பரவனா பரவாயில்ல. நம்ம பிள்ளைகள் அப்படி நினைக்கிறது இல்லை. நம்ம பிள்ளைகள் மேலே ரொம்ப ஆர்வம் வச்சுருக்கும் போது நமக்கு கஷ்டம் வந்தாலும் அவங்க நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி தான் சுவிசேஷத்து மேலே நமக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, சுவிசேஷம் பரவுச்சுன்னா எனக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்துகிற எல்லா காரியங்களும் சுவிசேஷம் பரவுவதுக்காக செய்கிறாருன்னா என்ன நடந்தாலும் சரி. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்களை உட்காந்துருக்கிறீங்க, அதெல்லாம் எதுக்கு செஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியுதா? கடவுளுடைய பிள்ளையா இருந்தா இதுக்கு தான் செய்யற. நீ ஆண்டவருக்கு நாளைக்கு பவுல் மாதிரி சுவிசேஷத்துக்கு சாட்சியா அவர் சுவிசேஷத்தை பரப்புற ஆளா மாறணும். அதுக்கு தான் உன்னை வடிவமைச்சுக்கிட்டு இருக்க. அதனால நீ சந்தோஷப்படலாம். இதெல்லாம் கஷ்டம்தான், ஆனால் இதெல்லாம் சுவிசேஷம் பரவ போது உன் மூலமாக. அதுக்காகத்தான் இதெல்லாம் நடக்குது. மூன்றாவதாக கடைசியாக பவுல் செஞ்ச ஜபம், நம்ம போன வாரம் ஒரு ஜபத்தை படித்தோம், அது நாள்தோறும் செய்கிறோமா, எவ்வளோ நல்லா விலக்கி கொடுத்த, அதை நீங்கள் செய்கிறீங்களா? கேட்டோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். வா ஒரு ஒரு நாளை எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே இந்த நாளில் உங்கள் அன்பில் நான் வளரணும், உங்களை நான் நேசிக்கிறதுல வளரணும், உங்களுடைய அறிவில் நான் வளரணும், பகுத்தறிவில் வளரணும். ஏன் வளரணும்? ஒரு நேர்மையான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காத ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் ஆண்டவரே. அப்படி ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கோ நீங்க பார்க்கறோம் பாருங்க. நீதியின் கனிகளால் நிறைந்த வாழ்க்கை நான் என்னன்றதை இங்க பாருங்க. அது ஜெயில இருந்தாலும் எத்தனை கனிகளை கொடுத்துச்சேன்னு பாருங்க. நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை உதாரணமா இருக்கா? நேர்மையா இருக்கா? தனிப்பட்ட விதத்துல ஆண்டவருக்கு, ஆண்டவர் என்னை எப்போதும் பாக்குற, 24 மணி நேரம் ரோமன் சோல்ஜர் என் கையில கட்டியிருந்தாலும் என் வாழ்க்கை நேர்மையா ஆண்டவருக்கு உண்பதாக ஆண்டவர் பாக்குற மாதிரி வாழ்க்கையை நான் நடத்துறேன்னா, எந்த ரகசிய பாவம் இல்லாம, எந்த விதமான இரண்டாம் கட்ட வாழ்க்கை இல்லாம நேர்மை வாழ்க்கை இருக்கா? மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காத வாழ்க்கை இருக்கா? அப்படி ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஏ அதை விட சுவிசேஷத்துக்கு ஒரு சாட்சி அட்வர்டைஸ்மெண்ட் வேற இல்லைங்க. நம்மெல்லாம் மேக்சின்ல அட்வர்டைஸ் பண்ணோம், நம்ம சர்ச்சை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறோன்னு. நீங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த சர்ச்சுக்கு. நீங்க இருக்கிற இடத்துல நேர்மையா வாழ்ந்தீங்கன்னா, இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, என்னப்பா நீ இப்படி இருக்கிற, எங்கப்பா போற, என்னத்தப்பா கேட்கறன்னு எங்க சபை வளராது, சுவிசேஷம் பரவாது. ஒன்னு சொல்லவா, அநேக நேரத்துல என்னையும் உட்படுத்தி சொல்றேன், நம்ம பிள்ளைகளை எங்க உட்கார வச்சு காஸ்பலை சொல்றோம். அநேக நேரத்துல காஸ்பல் தெரியாம இருக்கிறது ஒண்ணு, எல்லாம் தெரிஞ்சும் வெறுப்போடு உக்காந்துட்டு இருக்கிற மூஞ்ச சில நேரத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா? பிள்ளைகள் உக்காந்துருக்கு வெறுப்பா. ஏன்னா இந்த காஸ்பலை கேட்குற பெற்றோர்கள் அதுக்கு நேர்மையாக குடும்பத்தில் வாழ்றதில்ல. ஒரு எடுத்துக்காட்டான எக்ஸாம்பிள் வாழ்க்கை குடும்பத்தில் இல்லை. அப்பா ஒரு மாதிரி இருப்பார், அம்மா ஒரு மாதிரி இருப்பாங்க, அது காஸ்பல் எங்கே கேட்கும்? இதெல்லாம் வெறும் மத வெட்டி பேச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் கேட்பாங்க, அதோடு மறந்துட்டு வீட்டுக்கு வந்து அவங்க வாழ்கிற வாழ்க்கையே வேறு. அந்த பிள்ளைங்க அப்படி பார்த்துச்சுன்னா நம்மளே நம்ம பிள்ளைகளை நரகத்துக்கு தள்ளுற சாதனமாக இருக்கும். சுவிசேஷம் பரவது, நம்ம பிள்ளைகளே கேட்காதே சுவிசேஷத்தை, மற்றவங்க எங்கே கேட்பாங்க நம்ம சுவிசேஷத்தை? நேர்மையும் பவுல் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நேர்மையான இடலற்ற வாழ்க்கை, உதாரணம் எடுத்துக்காட்டு வாழ்க்கை காஸ்பலுக்கு என்ன செய்ய முடியும்? த இம்பாக்ட் ஆஃப் ஒன் லைஃப். அந்த ஊரே மாற்றுச்சு, அந்த அரசாங்கத்தை மாற்றுச்சு. நம்ம ஊரில் எக்ஸாம்பிள்ஸ் இல்லையே, நம்ம அப்படி இருப்போமா? அதை நம்ம படிச்சுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டோம். பவுல் மாதிரி மாறணும்னா இந்த மூணு காரியம் மாறணும். நம்ம ஆர்வங்கள் மாறணும். நம்ம வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பிரதான கட்டளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை, வெறும் ஜபம் பண்ணுறது, சுவிசேஷம் பரவணும், சுவிசேஷம் பரவணும்னு ஜபம் பண்ணுறது. ஆனால் அந்த வாரத்தில் போய் ஒன்றுமே செய்கிறது இல்லை. ஒரு ஜபம் பண்ணிட்டு அதுக்காக ஒரு முயற்சியும் செய்யலைன்னா, ஒருத்தர் சொன்னார், வி ஆர் மாக்கிங் காட், கடவுளை கேலி செய்கிறோம். அந்த ஜபத்தில் ஆர்வம் இருக்கிற மாதிரி ஜபம் பண்ணிடுறது, ஆனால் அந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செயலோ ஒரு சாதனமோ ஒரு முயற்சியோ இல்லைன்னா என்ன நினைக்கிறோம்? கடவுளை கேலி தான் பண்ணுறோம். நம்ம சுவிசேஷம் பரவணுன்ற பாரத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணுறது இல்லை. அது என் வாழ்க்கையின் மூலமாக, நான் யாருக்கும் இடர்லற்றாமல் என் வாழ்க்கையின் மூலமாக பரவணும். நேர்மையான அந்த ஆர்வம் எனக்குள்ளே இருக்கணும். ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பொறுப்பு வேலை ஜெயிலில் இருந்தாலும் உங்கள் மூலமாக சுவிசேஷம் பரவும். முதலாவது அந்த ஆர்வம் இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்? என்ன பார்த்தோம்? ஒரு சுவிசேஷம் ஆர்வம் மாத்திரம் இல்லை, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பராமரிப்புல செய்து வருகிற எல்லா காரியத்தையும் அதுக்காகத்தான் செஞ்சு வர. உங்களுக்கு தெரியல, எனக்கு அது உணர்வுக்கு, நான் கிறிஸ்தவனா 10 வருஷம் சுவிசேஷம் எந்த ஊழியம் செய்யாத போது வாழ்க்கையில நிம்மதியா இருக்காது, சந்தோஷமா இருக்கா? உங்க வாழ்க்கை அப்படி இருக்கா? என்ன சொல்றாரு தெரியுமா ஆண்டவர்? சுவிசேஷத்துக்காக வாழ்க்கை இழக்கிற ஏதாவது ஒன்று செய்கிற வரைக்கும் உனக்கு சந்தோஷம் வராது. என் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் அதை இழந்து தான் போவான். நிறைவு நிம்மதி வாழ்க்கையில் வரவே வராது. கிறிஸ்தவனாக இருக்கிறவனுக்கு அவன் சுவிசேஷத்துக்காக ஏதாவது செய்யலைனா, சுவிசேஷத்துக்காக ஏதாவது இழக்கலைனா வாழ்க்கையில் நிம்மதியாக வராதுங்க. நான் அப்படி இருந்திருக்கிறேங்க, அப்படி இருந்திருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், அதை நம்ம ஆண்டவர் எல்லாம் நம்ம வாழ்க்கை சில நேரங்கள் இக்கட்டை கொண்டு வர்றார், கஷ்டங்களை கொண்டு. அது மூலமாக என்ன சொல்கிறாரு? உன்னை நான் வடிவமைச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த உலகத்தை உன்னை வெறுக்க செய்கிறேன், இந்த ஆண்டவருக்காக வேலை செய்ய சொல்கிறேன், சுவிசேஷ பணியில் உன்னை உந்துடுறேன் நான், நீ அதை செய்யணும். அது சுவிசேஷ பரவத்துக்காகத்தான் இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது கஷ்டமோ நஷ்டமோ அதுக்காக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மூணாவது பவுல் மாதிரி மாறினா என்ன செய்யணும்? நேர்மையான எடலற்ற ஒரு எக்ஸாம்பிள் போதும். என்ன செய்ய முடியும்? இத்தனை எக்ஸாம்பிள் இருக்கிறோம். நம்ம எல்லா நாளையிலிருந்து ஒரு நேர்மையான வாழ்க்கை. என் மூலமாக நான் யாருக்கும் இடரல் பண்ண மாட்டேன். என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கு, என் பேச்சினால், என் வாழ்க்கையினால் யாருக்கும் இடரல் பண்ண மாட்டேன். அந்த பிள்ளைகள் இப்போ நம்மளை ஆச்சரியமாக பார்க்கும், சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அதை விட பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை சுவிசேஷத்துக்கு. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும்.